மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 தொடங்கி 30 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும், தந்தை செய்பவற்றையே மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதனால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கள்ளர்களில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
தாயும் தந்தையுமான இறைவன். இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் தாயுள்ளம் கொண்டவராக இருக்கிறார். அவரது அன்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை. இந்த உலகில் அவர் நம்மை படைத்தது முதல் இந்நாள் வரை பாதுகாத்து வருகிறார் என்றால் அதற்கு அந்த இறைவனுடைய அன்பும் இரக்கமும் தான் அங்கு அடிப்படையாக செயலாற்றுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, தவகாலத்தினுடைய 4 வாரத்திலே இந்த புதன்கிழமையிலே நாம் அனைவரும் ஒன்றாக குழுமி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில், இந்த நாளில் தந்தையாம் இறைவனுடைய அன்பினை பற்றியும் அவரின் பேர் இரக்கத்தை பற்றியும் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகின்றன. தந்தையாம் இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பற்றி பேசுகிற பொழுது யூத ராபிகளிடத்திலே இப்படியாக ஒரு கதையானது இன்றளவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எகிப்திலே அடிமையாக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மோசையின் வழியாக விடுதலை அடைந்து செங்கடல் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலே அவர்களை பார்வோனின் படையானது பின்தொடர்ந்து வருகிறது. செங்கடலை முழுவதுமாக கடந்து நிலப்பரப்பை அடைந்தவுடனே அங்கு பார்வோனின் படைகள் நடுக்கடலிலே வந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது பிளவுபட்டு இருந்த அந்த கடல் ஒன்றாக மூடிக்கொள்ளுகிறது. இந்த நிகழ்வினை விண்ணுலகத்திலிருந்து தந்தையாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இறைவனோடு இணைந்து வான தூதர்களும் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கடலிலே பார்வோனின் படைகள் நொறுக்கொற்று அழிந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே வான தூதர்கள் விண்ணுலகிலிருந்து கரங்களை தட்டி தங்கள் மகிழ்வினை ஆரவாரத்தோடு வெளிக்கொணர்ந்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது தந்தையாம் இறைவன் வான தூதர்களை பார்த்து கூறினாராம், என் அன்புக்குரிய படைப்புகள் அங்கே அழிந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் நீங்களோ இங்கு கைகளை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கதையாக புனைக்கப்பட்டிருந்தாலும் தந்தையாம் இறைவன் அவரது அன்பு, அவரது பேரிரக்கம் பற்றி பேசுகிற பொழுது அவர் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலைகளே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மானிடர் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த சிறு கதை என்பது மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்பதனை நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள முடிகிறது. விவிலியத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், கடவுள் இந்த உலகத்தினை தாம் விரும்பியபடி படைத்திருக்கிறார். படைத்தது மட்டுமல்லாமல் படைப்புகளையும் படைத்து அந்த படைப்புகளுக்கெல்லாம் மணிமகுடமாக மனிதரையும் படைத்து அந்த ஏதன் தோட்டத்திலே வைக்கிறார். ஏதன் தோட்டத்திலே வைத்த இறைவன் அங்கு அவர்களுக்கான வாழ்வினை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு! இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை ஒருவர் தன் குடும்பத்திலே புதியதாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு எந்த அளவிற்கு ஒவ்வொரு காரியங்களையும் அணு அணுவாக செய்வாரோ, அதே போன்றுதான் இங்கு தந்தையாம் இறைவனும் அந்த முதல் பெற்றோருக்கு ஒவ்வொரு காரியங்களையும் அணு அணுவாக சொல்லிக் கொடுக்கிறார். இங்கு இந்த கடவுளின் உள்ளத்தை பார்க்கின்ற பொழுது வெறுமனே இங்கு தந்தையாம் இறைவன் தந்தை உள்ளத்தோடு மட்டும் செயல்பட்டார் என்பதனை நம்மால் உறுதியாக கூறிவிட முடியாது. மாறாக தாயுள்ளத்தோடும் அங்கு இறைவன் அவர்களிடத்திலே செயல்பட்டார் என்பதனைத்தான் அவர்கள் பெற்றிருந்த வாழ்வு முறை இன்றும் கூட நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, விவிலியம் முழுவதும் நாம் பார்த்திருப்போம், ஜெப கூட்டங்களிலே நாம் ஜெபித்திருப்போம், அல்லது ஒவ்வொரு நேரமும் இறைவனை நோக்கி மன்றாடுகிற பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி அந்த இறைவனை தந்தையாகத்தான் இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருவது, நம்மை படைத்து உருவாக்கிய கடவுள் வெறுமனே தந்தை உள்ளத்தோடு மட்டும் இருப்பது அல்ல, மாறாக தாயுள்ளம் கொண்ட ஒரு மனிதராக, ஒரு இறைவனாக, ஒரு தாய் தன் குழந்தையை எந்த அளவிற்கு பேணி பராமரித்து பாதுகாப்பாளோ அவளை போன்று இன்று இந்த மண்ணுலைகள் இருக்கிற ஒவ்வொரு மாந்தரையும் உருவாக்கிய கடவுள் அவர்களையும் பேணி பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஆக அந்த இறைவனை பார்த்து தாய் என்று அழைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவனை தாயாக பார்த்த சமூகம் கூட விவிலியத்தில் பல இடங்களிலே பார்க்கப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 32 இறைவார்த்தை 18 நாம் வாசிக்க பார்க்கிறோம். அங்கு கடவுளின் வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஈன்ற பாறையை நீ புறக்கணித்தாய் என்று சொல்லி கடவுளின் அன்பை மறந்து சென்ற அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் இப்படியாக கூறுவதாக அந்த புத்தகத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உன்னை ஈன்ற இந்த பாறையை நீ புறக்கணித்தாய் என்று சொல்லுவது ஒரு தாயுள்ளம் கொண்ட இறைவனை அந்த தாய் பெற்றெடுத்த மகன் தனித்து விட்டு செல்லுகின்ற சூழ்நிலையினை இது விவரித்து காட்டுவதாகவும் இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இதோடு மட்டும் நின்று விடாமல் இன்னும் விவிலியம் முழுவதும் பார்த்தோம் என்றால் பல இடங்களிலே உருவகமாகவும் கூட தந்தையாம் இறைவனை தாயுள்ளம் கொண்டவராகவும் நமக்கு கொடுத்திருக்கிறது. எசேயா இறைவாக்கினரின் புத்தகம் அதிகாரம் 66 இறைவார்த்தை 13 பார்க்கிறோம். அங்கு துன்பங்களின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் வாசிக்கொண்டிருந்த மக்களை பார்த்து அங்கு இறைவன் கூறுகிறார், ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு கூறியவர்களே, ஒரு தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தை கையில் ஏந்தி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி எந்த அளவிற்கு வளர்த்து வருவாளோ, எந்த அளவிற்கு தனது அனைத்து கவனத்தையும் அந்த குழந்தையின் மீது திணிப்பாளோ, அதே போன்றுதான் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் மீது மகிழ்வு கொள்ளுகின்ற தாய் போன்று இன்று தந்தையாம் இறைவனும் தான் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகளின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துகிறார்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தை 37 நாம் பார்க்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் ஒன்றாக கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னிடத்தில் வர நினைத்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு தனது தாயுள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, விவிலியம் முழுவதுமே நாம் பார்த்திருக்கிறோம். இறைவன் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் தனது திருவுள்ளத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதனை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். எசையாவுடைய வார்த்தைகள் நம் கடவுள் எந்த அளவிற்கு இந்த மானுடத்தின் மீது தனது அன்பை நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் மிகச்சிறந்த ஒரு சான்றாகவே அமைந்திருக்கிறது. அங்கு நம் ஆண்டவர் கூறுகிறார், தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளிப்பேன், விடுதலை நாளில் நான் உனக்கு துணையாயிருப்பேன், அவர்கள் செல்லுகின்ற பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும், வறண்ட குன்றுகள் அனைத்தையும் பசும் புல்வெளிகளாக அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி தான் தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவர்களுக்கான வாழ்வு முறையினை வாழ்க்கை முறையினை நம் ஆண்டவர் அங்கு மாற்றிக் கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, தந்தையாம் இறைவன் தாயுள்ளம் கொண்டவராக இருப்பதற்கு இன்னும் இதே போன்ற நிறைய விபுலிய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய நாளில் அந்த இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாமே அவரை போன்று இரக்கத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவுபடுத்த இருக்கிறார். தான் இறைமகன் என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்த அந்த நேரத்திலும் அங்கு பரிசேயர்கள் இயேசுவை ஓய்வு நாள் குறித்து கேள்வி கேட்ட அந்த நேரத்திலும் ஆண்டவர் இயேசு தனக்கும் தாயும் தந்தையுமான இறைவனுக்கும் இடையே இருந்த உறவினை அங்கு அந்த பரிசேயர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அங்கு 4 நிலைகளில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதன்மையாக பார்க்கிறோம், தந்தையாம் இறைவன் எப்படியாக செயலாற்றுகிறாரோ அவர் இன்றும் செயலாற்றுகிறார், அவரை போன்று நானும் செயலாற்றுகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளிலே பார்க்கிறோம், இந்த மக்கள் எனது அன்பை புறக்கணித்து சென்றுவிட்ட நேரத்திலும் இறைவன் அவர்களை நோக்கி செல்லுகிறார். தான் தெரிந்து கொண்டவர்களை அவர்களின் பின் அனுப்புகிறார். நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் என்று அனைவரையுமே அனுப்பி அவர்கள் மீண்டுமாக தன்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான வாழ்வின் பாதையை அங்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வாழ்வின் பாதையை, அதே தேடலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இன்றும் அன்றும் செயலாற்றினார் என்பதனைத்தான் நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு தந்தை செய்பவற்றையே மகனும் செய்கிறார். தந்தை எந்த அளவிற்கு மக்களின் மீது ஆழ்ந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினாரோ, அன்பை வெளிப்படுத்தினாரோ, அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை போதித்தவராக, மக்களுக்கான வாழ்விற்கான பாதையை காட்டியவராக, நோய் பிணிகளை போக்கியவராக, தீமையை விரட்டியவராக அவர்களுக்கு வாழ்வினை எடுத்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, தந்தையாம் இறைவன் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் மகனின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் வாழ்வின் ஊற்றாக அந்த இறைமகன் இருக்கிறார் என்பதனையும் நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். இறுதியாக, எவனொருவன் அந்த இறைமகன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுகிறாரோ அவருக்கான வாழ்வின் பொழுது அங்கு நீதியாக கொடுக்கப்படுகிறது என்பதனையும் நற்சின் இறுதி பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க பார்த்ததை போன்று தந்தையாம் இறைவன் அன்புள்ளம் கொண்டு செயல்பட்டிருந்தார். ஆண்டவர் இயேசு அன்புள்ளத்தோடும் இரக்கத்தோடும் பாவிகள் மீதும் ஏழைகள் மீதும் ஓடோடி சென்று அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுத்தார். இன்று தந்தையாம் இறைவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நமது செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தையானது சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகிறது. அன்று தனக்கு எதிராக பாவம் செய்தோரையும் தன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் மீண்டும் மீண்டுமாக தேட வைத்த அந்த கடவுளினுடைய உள்ளம், யாரெல்லாம் இவன் ஒழிய வேண்டும் என்று சொல்லி இயேசுக்கு எதிராக கூச்சலிட்டார்களோ அவர்களுக்காக இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடிய உள்ளம் இன்று நமதாக்கப்படவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், அன்புக்குரியவர்களே, அன்று பாவத்தில் விழுந்து கிடந்தோரை மீண்டுமாக தன்னிடம் அழைத்து கொள்ள இறைவன் விருப்பம் கொண்டார். இன்று அந்த இறைவன் விருப்பம் நமதாக்கப்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். தவக்காலம் மாற்றத்தின் காலம், மனதை மாற்றுகின்ற காலம், இறைவனின் அருளை நமக்கு முழுமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற காலம், அந்த இறைவனையே நாம் முழுமையாக நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். அப்படியென்றால் இறைவன் நம்மை அவரின் சாயலாக படைத்திருக்கின்றார் எனில் அவரை போன்று இரக்கத்துடனும் அன்புடனும் நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த தந்தையாக இறைவனுடைய ஒற்றை திருவுளமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே அந்த இறைவனிடத்தில் ஜெபிப்போம். அன்று அந்த இறைவன் மக்களின் மீது தனது ஆழ்ந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தியது போன்று, மக்களின் மீது தனது அன்பு நிறைவாக பொழிந்து அவர்களை அணைத்து கொண்டதை போன்று, இன்று நாமும் நமக்கான வாழ்வுகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொந்தங்களிலே நமது வாழ்வை எப்படியாக கட்டமைத்திருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். குடும்பம், நண்பர்கள், என் உறவுகள் என்று சொல்லி நமக்கான உறவினை ஒரு வட்டத்திற்குள் அடக்கிவிடலாகாது. மாறாக தாயும் தந்தையுமான இறைவனை போன்று அந்த அன்பும் பேரிறக்கம் என்பது இந்த மண்ணுலைகள் வாழ்கின்ற அத்துணை மாந்தருக்கு உரியது. அத்துணை மாந்தர்களும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள் என்கின்ற அந்த மனப்பான்மை நமதாக்கப்பட்டால் இந்த தவக்காலம் பொற்காலமாக மாறும். இந்த தவக்காலம் பொற்காலத்தின் அடிப்படையிலே இன்று நாம் ஏற்படுத்தி கொள்கிற ஒவ்வொரு செயல்களும் கூட அந்த இறைவனை நாம் முழுமையாக பற்றிக்கொள்ள வழிவகுக்கும். அந்த இறைவன் இன்று மட்டுமல்ல, என்றும் இரக்கத்தோடு செயல்படுகிறார். ஆக அவர் அன்புக்குரிய பிள்ளைகளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டி சென்ற பாதையில் நாம் தொடர்ந்து வழி நடப்போம். அந்த பாதையில் நாம் நடந்து செல்வோம். நாம் மட்டுமல்லாது நம்மோடு இருக்கக்கூடிய சக நண்பரையும் சக அயலாரையும் அந்த பாதையில் கூட்டிச் செல்வோம். அந்த பாதை இரக்கத்தின் பாதை, அந்த பாதை அன்பின் பாதை, அந்த பாதை இறைவனிலே நிறைவு பெறுகிறது. ஏனென்றால் இறைவனை நம் வாழ்வின் ஊற்றும் அச்சாணியுமாக இருக்கிறார். அந்த இறைவன் அன்பும் அருளும் இன்றும் என்றும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க இந்த திருப்பள்ளியிலே அவரிடத்திலே மனம் உவந்து வேண்டுவோம். ஏரியர்கள் மன்றாடுவோம். ஆமேன்.
மலர் யாவும் தந்தே திருப்பி வாதம் வைத்தே உனக்கது மனமில்லையோ, கனியாவும் தந்தே திருப்பி இடம் வைத்தே உனக்கது சுவையில்லையோ, எதை நான் தருவேன் தலைவா நீ விரும்புவதென்னவோ இறைவா, எளிய என் இதயம் தந்தே அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா, எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா, எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி, எல்லாம் உள்ள தந்தையம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பழியின் ஆற்றலினால் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் இக்காணிக்கைகளின் வழியாக எங்களில் உமது புத்துணர்வை மீட்பையும் நீர் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி இப்பயனுள்ள சிறப்பான காலத்தினை நீரே ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் எங்கள் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலமும் இதுவே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தீமைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.